சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை March 10, 2024. தலைப்பு: ஆண். கோல்டன் உரை. யோவான், என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. நடபடிகள்: அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதாபத்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது, அறிப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதுமில்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படிச் செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவரல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர், நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஏசாயா. போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னையல்லாமல் இரட்சகர் இல்லை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். மத்தேயு. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். மத்தேயு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டுச் சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு. இயேசு தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடித்த பின்பு அவர்களுடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அத்தருணத்தில் காவலிலிருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் இரண்டு பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வரக்காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யோவான். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலினருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாயிருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கிவிடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதுமல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறதெதுவோ அதையே என்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயந்தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. யோவான். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியையின் நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரையை நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிகிறதில்லை. நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவதூஷணன் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனேயானால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும், பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார். மத்தேயு. இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து. யோவான். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஒரு துளி நீர் கடலுடன் ஒன்று, ஒளியின் கதிர் சூரியனுடன் ஒன்றாக இருப்பது போல கடவுளும் மனிதனும் தந்தையும் மகனும் ஒன்றாக இருக்கிறார்கள். வேதம் வாசிக்கிறது, ஏனென்றால் நாம் அவரில் வாழ்கிறோம், நகர்கிறோம், இருக்கிறோம். கேள்வி: மனிதன் என்றால் என்ன? மனிதன் என்பது அன்பின் யோசனை, உருவம். அவர் உடலமைப்பு இல்லை. அவர் கடவுளின் கூட்டு யோசனை, அனைத்து சரியான கருத்துக்கள் உட்பட கடவுளின் உருவம் மற்றும் உருவத்தை பிரதிபலிக்கும் அனைத்திற்கும் பொதுவான சொல். அறிவியலில் காணப்படுவது போன்ற நனவான அடையாளம். அதில் மனிதன் கடவுள் அல்லது மனதின் பிரதிபலிப்பான். அதனால் நித்தியமானவன், கடவுளிடமிருந்து தனி மனம் இல்லாதது, தெய்வத்திடம் இருந்து ஒரு தரம் குறையாதது. எந்த உயிரையும், புத்திசாலித்தனத்தையும், படைப்பு சக்தியையும் கொண்டிருக்கவில்லை. ஆனால் தன்னை உருவாக்கியவருக்கு சொந்தமான அனைத்தையும் ஆன்மீக ரீதியில் பிரதிபலிக்கிறது. பிராயச்சித்தம் என்பது கடவுளுடனான மனிதனின் ஒற்றுமையின் எடுத்துக்காட்டு ஆகும். இதன் மூலம் மனிதன் தெய்வீக உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பை பிரதிபலிக்கிறான். கிறிஸ்து ஆவியானவர், இது இயேசு தனது சொந்த கூற்றுகளில் சுட்டிக்காட்டினார், நானே வழி, சத்தியம் மற்றும் ஜீவன். நானும் என் தந்தையும் ஒன்று. இந்த கிறிஸ்து அல்லது மனிதனாகிய இயேசுவின் தெய்வீகம், அவரது தெய்வீக இயல்பு, தெய்வீகத்தன்மை அவரை உயிர்ப்பித்தது. தெய்வீக உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீது இயேசுவுக்கு அதிகாரம் அளித்தன. வானத்தின் அறிவியலை வெளிப்படுத்துவது, கடவுள் என்றால் என்ன, அவர் மனிதனுக்கு என்ன செய்கிறார் என்பதை நிரூபிப்பதே அவரது நோக்கம். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை ஒரு கேள்விக்கு அப்பால் நிரூபிப்பதற்காக ஜான் பாப்டிஸ்டுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். நீங்கள் போய் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் யோவானிடம் சொல்லுங்கள். குருடர்கள் எப்படி பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தொழுநோயாளிகள் சுத்தப்படுத்தப்படுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இறந்தவர்கள் எழுப்பப்படுகிறார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், தெய்வீக சக்தியின் நிரூபணம் என்னவென்று ஜானிடம் சொல்லுங்கள். மேசியானிய வேளையில் கடவுளே வல்லமை என்பதை அவர் உடனடியாக உணருவார். இன்றைய கிறிஸ்தவர்கள் அந்த தொழிலின் நடைமுறையான முக்கியத்துவத்தை எடுத்துக்கொள்வார்களாக. உண்மை மற்றும் வாழ்க்கை, ஆரோக்கியம் மற்றும் புனிதம் ஆகியவற்றின் மூலம் எஜமானரின் முன்மாதிரியை ஓரளவு பின்பற்றுவது ஆம் ஒவ்வொரு குழந்தை, ஆண் மற்றும் பெண் ஆகியோரின் கடமையும் சலுகையும் ஆகும். இயேசு சொன்னார், விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த அடையாளங்கள் வரும். அவர்கள் நோயாளிகள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் குணமடைவார்கள். அவரை யார் நம்புவது? அவர் தம்முடைய சீஷர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த அடையாளங்கள் உங்களை பின்தொடரும் என்று அவர் கூறவில்லை. ஆனால் அவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் வரவிருக்கும் எல்லா நேரங்களிலும். இங்கே கைகள் என்ற சொல் உருவகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இறைவனுடைய வலது கரம் உயர்ந்தது என்ற உரையில் உள்ளது. இது ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்துகிறது. இல்லாவிட்டால் ஆன்மீக ரீதியில் சிகிச்சை செய்திருக்க முடியாது. மற்றொரு சமயம் இயேசு பன்னிருவருக்காக மட்டும் ஜெபிக்காமல் அவர்களுடைய வார்த்தையின் மூலம் விசுவாசிக்க வேண்டியவர்களுக்காக ஜெபித்தார். மனிதன் கடவுளிடமிருந்து பிரிந்துவிட்டான் என்ற நம்பிக்கையிலிருந்து விடுபட்டு தெய்வீக கோட்பாடு, வாழ்க்கை மற்றும் அன்புக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம். அனைத்து உண்மையான ஆன்மீக வளர்ச்சிக்கும் புறப்படுவதற்கான சிறந்த புள்ளி இங்கே உள்ளது. மனிதன் கடவுளின் சொந்த உருவம் என்று தன்னை ஒப்புக்கொள்வது எல்லையற்ற யோசனையில் தேர்ச்சி பெற மனிதனை விடுவிக்கிறது. இந்த நம்பிக்கை மரணத்தின் கதவை அடைத்து அழியாமையை நோக்கி அகலத்திறக்கிறது. ஆவியின் புரிதல் மற்றும் அங்கீகாரம் இறுதியாக வர வேண்டும். மேலும் தெய்வீக கோட்பாட்டின் மூலம் இருப்பதன் மர்மங்களை தீர்ப்பதில் நம் நேரத்தை மேம்படுத்தலாம். தற்போது மனிதன் என்றால் என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் மனிதன் கடவுளை பிரதிபலிக்கும் போது இதை நிச்சயமாக அறிவோம். மனிதர்கள் மூலம் கடவுளின் வெளிப்பாடு ஜன்னல் பலகத்தின் வழியாக ஒளி கடந்து செல்வது போன்றது. ஒளியும் கண்ணாடியும் ஒருபோதும் ஒன்றிணைவதில்லை. ஆனால் பொருளாக கண்ணாடி சுவர்களை விட குறைவான ஒளி புகாது. உண்மை மிக தெளிவாக தோன்றும் மரண மனமானது உண்மைக்கான சிறந்த வெளிப்படைத்தன்மையாக மாறுவதற்காக அதிக பொருளை இழந்தது, அதிக பிழை. பின்னர் மெல்லிய ஆவியாக உருகும் மேகம் போல அது சூரியனை மறைக்காது. ஜட உடலும் மனமும் தற்காலிகமானவை. ஆனால் உண்மையான மனிதன் ஆன்மீகம் மற்றும் நித்தியமானவன். உண்மையான மனிதனின் அடையாளம் இழக்கப்படவில்லை. ஆனால் இந்த விளக்கத்தின் மூலம் கண்டறியப்படுகிறது. ஏனெனில் இருப்பு மற்றும் அனைத்து அடையாளத்தின் நனவான முடிவெளி அதன் மூலம் கண்டறியப்பட்டு மாறாமல் உள்ளது. கடவுள் எல்லாமும் நித்தியமும் அவனுடையதாக இருக்கும் போது உண்மையான எதையும் மனிதன் இழப்பது சாத்தியமில்லை. மனம் என்பது பொருளில் உள்ளது என்ற கருத்தும், இன்ப துன்பங்கள் எனப்படும் பொருளின் பிறப்பு, பாவம், நோய் மற்றும் இறப்பு ஆகியவை உண்மையானவை என்பது ஒரு மரண நம்பிக்கை. மேலும் இந்த நம்பிக்கை தான் எப்பொழுதும் இழக்கப்படும். மனிதனை பற்றிய நமது வரையறையை தொடர்வதன் மூலம் இணக்கமான மற்றும் அழியாத மனிதன் என்றென்றும் இருந்தான் என்பதை நினைவில் கொள்வோம். இந்த அறிக்கை உண்மையின் அடிப்படையிலானது, கட்டுக்கதை அல்ல. ஆன்மீக மனிதனின் ஆன்மா அல்லது மனம் கடவுள், எல்லா உயிரினங்களின் தெய்வீக கோட்பாடு மற்றும் இந்த உண்மையான மனிதன் உணர்வுக்கு பதிலாக ஆன்மாவால் ஆளப்படுவதால் தந்தை பரிபூரணமாக இருந்தாலும் மனிதனை சரியானவர் என்று அறிவியல் வெளிப்படுத்துகிறது. ஆவியின் சட்டத்தால் பொருளின் சட்டங்கள் என்று அழைக்கப்படுவதால் அல்ல. மனிதன் கடவுளுக்கும் ஆவிக்கும் வேறு எதற்கும் துணை? கடவுளின் இருப்பு முடிவெளி, சுதந்திரம், இணக்கம் மற்றும் எல்லையற்ற பேரின்பம். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே சுதந்திரம் இருக்கிறது. முந்தைய அர்ச்சகர்களைப் போலவே மனிதனும் பரிசுத்தத்திற்குள் நுழைவதற்கு சுதந்திரமாக இருக்கிறார் கடவுளின் மண்டலம். இறைவனுடன் இருப்பது என்பது வெறும் உணர்ச்சி பரவசம் அல்லது நம்பிக்கை அல்ல, மாறாக கிறிஸ்தவ அறிவியலில் வெளிப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை பற்றிய உண்மையான நிரூபணம் மற்றும் புரிதலை கொண்டிருக்க வேண்டும். இறைவனுடன் இருப்பது என்பது கடவுளின் சட்டத்திற்கு கீழ்ப்படிவது, முற்றிலும் தெய்வீக அன்பால் ஆளப்படுதல், ஆவியால் பொருளால் அல்ல. வாழ்க்கையே கடவுள் என்பதை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், உயர்ந்த நன்மையை அணுகும் வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? உண்மை மற்றும் அன்பின் குணப்படுத்தும் சக்தியை நான் நிரூபிக்கிறேனா? அப்படியானால் சரியான நாளுக்கு வழி பிரகாசமாக வளரும். கடவுளை பற்றிய புரிதல் மனிதனுக்கு என்ன தருகிறது என்பதை உங்கள் பழங்கள் நிரூபிக்கும். இந்த எண்ணத்தை நிரந்தரமாக வைத்திருங்கள். இது ஆன்மீக யோசனை, பரிசுத்த ஆவி மற்றும் கிறிஸ்து. இது அறிவியல் உறுதியுடன். அதன் தெய்வீக கொள்கை, அன்பு, அடிப்படை, மேலானது மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கியதன் அடிப்படையில் குணப்படுத்தும் விதியை நிரூபிக்க உதவுகிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.